සභාව පල් තැබීම දරු ආණ්ඩු පක්ෂ ප්‍රධාන
සමිතිය හෙට පෙරවරු 10:30 ක් සභාව කල් තැබිය යුතුයි යෝජනා කරා.
සභාව එට පෙරවරු 10 සභාව කල් තබන අවස්ථාවේදී යෝජනා
தலைமை தாங்குகின்ற உறுப்பினர்களே, வடமாகாண பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு நிறுவனங்களின் பேரினத்துக்குட்பட்ட கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மன்னார் மாவட்ட சமாசங்களின் கீழ் 19 பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்கள் இயங்கி வருகிறது. இச்சங்கங்களின் உறுப்பினர்கள், ஊழியர்கள் மற்றும் இவர்களின் குடும்பங்கள் உட்பட சுமார் 12,000 பேர் பயனடைகிறார்கள். எனினும் குறித்த சங்கங்களின் விற்பனை செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட நேரங்களான முற்பகல் 11 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரைக்கும் மற்றும் பிற்பகல் 5 மணி தொடக்கம், பிற்பகல் 8 மணி வரைக்கும் நேரங்களாகும். இதில் தொழிலாளர்களினால் உற்பத்தியாக்கப்பட்டு நீண்ட நேரத்துக்கு பின்னரே விற்பனை நிலையங்களுக்கு கொண்டு செல்வதனால் பானங்கள் பழுதடைந்து கீழே ஊற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இதே போலவே மாலை நேரங்களிலும் 5 மணிக்கு பின்பு விற்பனை நிலையங்களுக்கு கொண்டு செல்வதனால் தொழிலாளர்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொள்கின்றனர். ஆனால் மதுபான நிலையங்கள் காலை 9 மணி தொடக்கம், இரவு 9 மணி வரைக்கும் தொடர்ச்சியாக திறக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. ஆனால் மதுபானங்களைப் போல அல்லாது இயற்கையாக பனை தென்னைகளில் இருந்து புறப்படும் பானங்கள் உடல் நலத்திற்கு மிகவும் நன்மை கொடுப்பனவாகும். இக்கல் உற்பத்தியை பொறுத்தவரையில் இவ் உற்பத்தி விற்பனை நடவடிக்கைகளில் பெண்பான்மையாக அடிமட்ட வறிய குடும்பங்கள், ஊழியர்கள் போன்ற பலரது வாழ்வாதாரங்கள் தங்கியிருக்கிறது. எனவே மேலே குறிப்பிட்ட பல பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு பல வறிய குடும்ப மக்களுக்கு வாழ்வாதாரமாக காணப்படும் இவ்விற்பனை நிலையத்தில் கொள்வனவு செய்யப்படும் நேரத்தினை காலை 9 மணிக்கும் மாலை 4 மணிக்கும் அவர்களுக்கு அனுமதி அளிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கௌரவ நிதியமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். கௌரவ நிதியமைச்சர் அவர்களே, மதுபான சாலைகள், அதாவது தங்களுடைய மத்திய அரசாங்கத்தின் நிதியமைச்சின் கீழ் நேரடியாக இயங்குகின்ற மதுபான சாலைகள் காலை 9 மணி தொடக்கம் விற்பனை செய்யப்படுகின்ற போது தங்களுடைய சொந்த முயற்சியில் உள்ளூர் உற்பத்தியில் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகின்ற உள்ளூர் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்கின்ற கூட்டுறவு சங்கங்களை தாங்கள் 11 மணிக்குத்தான் திறக்க வேண்டும் என்று தற்பொழுது இருக்கின்ற சட்டத்தின் பிரகாரம் அந்த மக்கள் மிகவும் அந்த தொழிலை வாழ்வாதாரமாக கொண்டு இருக்கின்ற மக்கள் மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களால் உற்பத்தி செய்யப்படுகின்ற உள்ளூர் உற்பத்தி காலை 8 மணிக்கு உற்பத்தி செய்து முடிந்த பின்பும் அவர்கள் கிட்டத்தட்ட 3 மணித்தியாலங்கள் பொறுத்திருந்து அவர்களுடைய விற்பனையை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. காலை 9 மணிக்கு மதுபான சாலைகள் திறக்கப்படுவதற்கு தங்களால் அனுமதிக்கப்படுமென்றால் ஏன் காலை 9 மணிக்கு மதுபான சாலைகள் திறக்கப்படுகின்ற அதே நேரத்திற்கு கள் விற்பனை செய்கின்ற கூட்டுறவு சங்கங்களை ஏன் நீங்கள் அதே நேரத்திற்கு திறப்பதற்கு அனுமதிக்க முடியாது என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். இதற்கு சரியான ஒரு பதிலையும் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்கள் மேம்படுத்தக்கூடிய வகையில் அதை சரியான பதிலையும் வழங்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் காலை 8 மணிக்கு தங்களுடைய உற்பத்தியை முடித்த பின்பு கிட்டத்தட்ட 3 மணித்தியாலங்கள் அவர்கள் அந்த பானத்தை வைத்திருந்து 11 மணிக்குத்தான் அவர்கள் விற்பனை செய்ய முடியும். அந்த 3 மணித்தியாலத்தில் அவர்கள் அந்த பானம் பழுதடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் பிற்பகல் 5 மணிக்கு திறக்கின்ற இந்த கூட்டுறவு சங்கங்கள் அவர்களுக்கு ஒரு மணத்தியால் முன்பு 4 மணிக்கு திறந்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு இந்த சட்டத்தை அவர்களுடைய நேர மாற்றத்தை நிதியமைச்சர் அவர்கள் வழங்க வேண்டும். அது வழங்குவதன் மூலம் கிட்டத்தட்ட 12,000 பேர் பயனடைவார்கள். உள்ளூர் உற்பத்திகள் ஊக்குவிக்கப்படும். எங்களுடைய பிரதேசங்களில் இயற்கையாக உற்பத்தியாகின்ற பானங்களை எங்களுடைய மக்கள் பருகுவதற்கு வாய்ப்பாக அமையும். ஏனென்று சொன்னால் மதுபான சாலைகள் காலை 9 மணிக்கு திறக்கிறார்கள். அதில் அந்த பானத்தை விட இயற்கையாக எங்களுடைய மக்களால் உற்பத்தி செய்யப்படுகின்ற பானம் ஆபத்து குறைவு. இரண்டுமே ஆபத்து தான், ஆனால் ஆபத்து குறைவான இந்த பானத்தை நீங்கள் காலை இந்த பானத்தை விற்பனை செய்கின்ற இந்த கூட்டுறவு சங்கங்களை காலை 9 மணி முதல் அவர்களுக்கு பானங்கள் விற்பனை செய்வதற்குரிய அனுமதியை கொடுக்க வேண்டுமென்ற பிரணையை நான் முன்வைக்கின்றேன்.
கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மல்நாதன் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த ஒத்திவைப்பு பிரணையை நான் அங்கீகரிக்கின்றேன். அதேவேளை அவர் குறிப்பிட்ட அந்த பிரேரணையில் காணப்படுகின்ற நியாய விடயங்களை பற்றியும் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். உண்மையில் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, பவுனியா, மன்னார் மாவட்டங்களில் வாழுகின்ற மக்களை பொறுத்தமட்டில் இந்த தென்னை பனை என்பவற்றிலிருந்து எடுக்கப்படுகின்ற அந்த கள் என்கின்ற அந்த குடிபானம் உண்மையில் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கின்றது. ஒரு தொழிலாக செய்கின்ற சமூகம் அங்கு காணப்படுகின்றது. இது பாரம்பரியமாக அவர்கள் செய்து வருகின்ற ஒரு தொழிலாகவும் கருதப்படுகின்றது. அதேவேளை அந்த வாழ்வாதாரமாக அவர்கள் செய்து கொண்டு வருகின்ற உள்ளூர் உற்பத்தியாக அமைகின்ற அந்த உற்பத்தி திரவம் உண்மையில் பார்க்கின்ற போது உடலுக்கு பாரிய தீங்குகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் அதில் அல்கஹால் இருப்பதாக தெரியவில்லை. அதேவேளை மதுசாரங்களை எடுத்துக்கொண்டால் அதில் காணப்படுகின்ற வெறுக்கின்ற தன்மை உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலும் குற்றச்செயல்களை தூண்டக்கூடிய விதத்திலும் அமைந்திருக்கின்றன. எனவே அப்படியான உற்பத்திகளுக்கு கூடுதலான நேரச் சலுகைகள் மூலமாக அவற்றை விற்பனை செய்வதற்குரிய வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படுகின்றது. அதேவேளை இந்த இயற்கையாக உற்பத்தி செய்யப்படுகின்ற தென்னை மற்றும் பனை என்பவற்றிலிருந்து பெறப்படுகின்ற அந்த கல் என்று சொல்லப்படுகின்ற அந்த குடிபானத்தை பொறுத்தமட்டில் அது குறிப்பிட்ட நேரத்திற்கு அப்பால் வைக்கின்ற போது அதில் ஏற்படுகின்ற நொதிப்பு காரணமாக புளிப்புத்தன்மை ஏற்படுவதும் அல்லது அருந்துவதற்கு இயலாத நிலைக்கு செல்வதற்கும் அல்லது வெறுப்புத்தன்மையை கூட்டுவதற்குரிய தன்மையையும் விஞ்ஞான ரீதியாக உயர்த்தி விடுகின்றது. எனவே உண்மையில் பார்க்கின்ற போது இந்த உள்ளூர் உற்பத்தியாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அதனை ஒரு தொழிலாக கொண்டு செயல்படுகின்ற அந்த சமூகத்தவர்களுக்கும் அவர்களை நம்பி இருக்கின்ற 12,000 அந்த பிழைப்பாளிகளுக்கும் கூட இந்த இங்கு கொண்டு வரப்பட்ட ஒத்திவைப்பு பிரேரணை மூலமாக அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த விற்பனை நேரத்தினை முன்கூட்டியே ஒழுங்குபடுத்தி செய்வதன் மூலமாக, அதாவது 9 மணியில் காலை 9 மணியிலிருந்து பின்னேரம் 9 மணி வரைக்கும் அதனை ஒழுங்குபடுத்தி கொடுப்பதன் மூலமாக அவர்கள் சந்தைப்படுத்துவதற்குரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இதன் மூலமாக உள்ளூர் உற்பத்தியாளர்கள் இந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் செயற்பாடுகளில் ஒரு நம்பிக்கை கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது வெளி மாவட்டங்களில் உற்பத்தி செய்கின்ற அல்லது இறக்குமதி செய்யப்படுகின்ற அந்த அல்கஹோலுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த முக்கியத்துவம் உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கு கொடுக்கப்படாமல் இருப்பதென்பது அவர்களுடைய உற்பத்தி உரிமையினை அல்லது ஒரு பொருளாதார ரீதியான உரிமையினை மறுக்கின்ற ஒரு செயல்பாடாக கூட பார்க்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே அந்த தொழிலாளர்களது நன்மையை கருத்தில் கொண்டும் இன்று தொழில் வாய்ப்பு இல்லாமல் அலைந்து திரிகின்ற பல்வேறு இளைஞர்கள் யுவதிகள் காணப்படுகின்றார்கள். இந்த நிலையில் பாரம்பரியமாக அவர்கள் செய்து வருகின்ற அந்த தொழிலுக்கு குந்தகம் ஏற்படாமலும் அதே வேளையில் 12,000 ஆட்கள் பயன்பெறக்கூடிய அந்த தொழிலில் கரிசனை காட்டக்கூடிய விதத்திலும் இந்த ஒத்திவைப்பு பிரேரணையில் கூறப்பட்ட நியாயமான கருத்துக்களை கருத்தில் கொண்டு இதனை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு உள்ளூர் உற்பத்திகள் விடயத்தில் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆனால் உடலுக்கு மருத்துவ ரீதியாக பார்க்கின்ற போதும் இந்த அல்கஹோல் சார்ந்திருக்கின்ற திராவகங்களை விட இதன் செறிவு என்பது குறைவாக இருப்பதோடு சில வேளைகளில் இந்த ஆயுர்வேதிக் அந்த மருத்துவ கணிப்பீடுகளின்படி சில வேளைகளில் உடலுக்கும் பயனளிக்கக்கூடிய விதத்திலும் இருப்பதாக கூறப்படுகின்றபடியால் இதனை ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்களும் இருக்க தேவையில்லை என்பதை கூறி எனது உரையினை நிறைவு செய்கின்றேன்.
Honorable S. Sridharan, you have only 10 minutes.
இன்றைய தினம் கௌரவ உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மல்நாதன் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த தமிழ் தேசிய தொழிலாளர்களுடைய ஒரு பரம்பரை தொழிலான அவருடைய தெங்கு பனம்பொருள் உற்பத்தியை தடுக்கின்ற வகையிலே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களை இந்த நாட்டிலே பல்வேறுபட்ட காரணங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இது ஒரு தமிழ் தேசிய சுதேசிகளின் தொழில், அவர்களுடைய ஒரு பரம்பரை தொழில். எவ்வாறு கடல் தொழில், கமத்தொழில், தெங்கு பனம்பொருள் தொழில் என்பதை வரலாற்று ரீதியாக தங்களுடைய தாயக மண்ணோடு இணைந்து வடக்கு கிழக்கிலே வாழுகிற தமிழர்கள் செய்து வந்தார்கள். அவ்வாறான இவர்களுடைய அந்த தென்னை மரத்தை நம்பியதும் பனை மரத்தை நம்பியதுமான இந்த தொழிலோடு இருக்கிற பொழுதுதான் தென்பகுதியிலே கித்துள் மரத்தை நம்பிய பல தொழிலாளர்கள் இருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். கித்துள் மரத்திலே இருந்து எடுக்கப்படுகின்ற கல்லுக்கு ஒருவிதமான வரியும் அல்லது வரியில்லாத நிலையும் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிற சூழலில் வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட முழுமையாக அந்த வருமானத்தையே நம்பி வாழுகிற அந்த மக்களுடைய அவர்களால் மரங்களிலிருந்து இறக்கப்படுகிற கல்லுக்கு பனங்கல் மற்றும் தென்னங்கல்லுக்காக கூடிய வரிகளை விதிப்பதற்கு இந்த அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிற நடவடிக்கை மிக மிக அபாண்டமாக அந்த மக்கள் மீது செலுத்துகின்ற ஒரு மிக பாரதூரமான விடயமாகும். மிக முக்கியமாக கௌரவ அமைச்சர் இரான் அவர்களும் இந்த இடத்துல இருக்கின்ற பொழுது நான் குறிப்பிட விரும்புகிறேன். தென்னிலங்கையில் இருந்து செயற்கையாக தயாரிக்கப்பட்ட கல் போத்தல்கள் வடபகுதிக்கு அனுப்பப்படுகின்றன. செயற்கை கல் ரசாயன முறையிலே தயாரிக்கப்பட்ட செயற்கை கல் போத்தல்களில் அடைக்கப்பட்ட செயற்கை கல் அங்கே வருகிறது. ஆனால் வடக்கு கிழக்கு பகுதிகளிலே வாழுகிற மக்கள் இயற்கையாகவே மரத்திலிருந்து இறக்கிய கல்லை ஒரு 3 மணி நேரத்திற்குள் அவர்கள் போத்தலே அடைக்க வேண்டும். அவ்வாறு அடைப்பதற்காக அவர்கள் முதலிலே அவர்கள் கிராம அலுவலர், பிரதேச செயலாளர், அரசாங்க அதிபரிடம் அனுமதி பெற்று மதுவரி ஆணையாளருக்கூடாக திரைசேரியினுடைய நிதியமைச்சுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இங்கே இருக்கிற கொழும்புக்கு அவர்கள் விண்ணப்பித்தால் இங்கே வருஷக்கணக்கிலே ஏமாற்றுகிறார்கள். சென்ற வருடம் கொடிகாமம் தெங்கு பனம்பொருள் சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் துரைசிங்கம் அவர்கள் என்னுடன் பல தடவைகள் கதைத்து குறைபட்டு கொண்டார். 2016 அவர்கள் அனுமதிக்காக அனுப்பிய பணமும் திரும்ப கிடைக்கவில்லை. இதுவரை அவர்களுக்கு அனுமதியும் கிடைக்கவில்லை. இப்பொழுது 2017 கட்டிய காசு 1,40,000 ரூபாய் பணமும் கிடைக்கவில்லை, அனுமதியும் கிடைக்கவில்லை. 2018 அவர்கள் இப்பொழுது பணம் செலுத்தியிருக்கிறார்கள் திரும்ப, ஆனால் இதுவரை அவர்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை. இங்கே இருக்கின்ற ஒரு சிங்கள மொழி பேசுகிறார்கள். இந்த மதுவரி ஆணையாளர் திணைக்களத்துக்கூடாக அனுமதி கொடுப்பது மத்திய அமைச்சென்றால் ஒரு வடக்கு கிழக்கில் இருக்கிற சுதேசிகளுடைய உழைப்பான இந்த அவருடைய பூர்வீக உழைப்பை அரசாங்கம் திட்டமிட்டே புறந்தள்ளுகிறதா? அங்கு இருப்பவர்களுக்கு என்ன வருமானம்? ஏன் இவ்வாறு இந்த அரசாங்கம் நடந்து கொள்கிறது? தயவு செய்து இதற்கான ஒரு தனியான பிரிவையாவது உருவாக்குங்கள். திரைசேரியிலே கௌரவ ராஜாங்க நிதி ராஜாங்க அமைச்சர் இங்கே இருக்கிறார். நீங்கள் கூட இந்த விடயத்திலே கவனத்தில் எடுத்து அந்தந்த மாவட்ட அரசாங்க அதிபருக்கூடாக அல்லது இந்த அதிகாரத்தை மாகாண சபையிடம் கொடுங்கள். உதாரணமாக திக்கம் வடிசாலை இன்று கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு மேலாக அங்கே சேகரிக்கப்பட்ட அந்த ஸ்பிரிட், அவர்களால் தயாரிக்கப்பட்ட கல்லிலே இருந்து தயாரிக்கப்பட்ட ஸ்பிரிட் அங்கே தேங்கி காணப்படுகிறது. அதனை அவர்கள் விற்பனை செய்ய முடியாமல் இருக்கிறார்கள். அதனை வைத்து ஒரு மதுசாரத்தை தயாரிக்க முடியாமல் இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுடைய உழைப்பு வீணாக்கப்பட்டு இப்பொழுதும் அங்கே சேகரித்து போத்தல்களே இருக்கிறது. அதே போலதான் கொடிகாமம் தெங்கு பனப்பொருள் சங்கம், கிளிநொச்சியில் இருக்கிற தெங்கு பனப்பொருள் சங்கம், வடக்கு கிழக்கில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களிலும் தங்களுடைய உற்பத்திகளை அண்டண்டைக்கு உடனே அது பனங்களாக இருக்கட்டும் தென்னங்களாக இருக்கட்டும், அதனை போத்திலே அடைத்து தங்களுடைய பிரதேசங்களிலே மக்களுக்கு அவர்கள் விநியோகம் செய்வதற்கோ அல்லது ஏனையவர்களுக்கு விநியோகம் செய்வதற்கோ இந்த நாட்டில் இன்னும் அவர்களுக்கு அனுமதி சரியாக கிடைக்கவில்லை. இதுதான் மிக மிக துரதிருஷ்டவசமானது. பதநீர் தயாரிக்கின்ற சில விடயங்களுக்கு கூட அவர்கள் அதனை தவிர்த்து போத்தல்களிலே கல்லடைப்பதற்காக கொண்டு வருகிற பொழுது பதநீரும் இல்லாமல் கல்லும் இல்லாமல் இழந்து போகிற ஒரு நிலைமை அங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கிற மக்களுடைய தொகை 600,000, கிட்டத்தட்ட 600,000. ஆனால் அங்கே இருக்கிற சாராய பார்களுடைய எண்ணிக்கை 64. 9,000 மக்களுக்கு ஒரு சாராய பார் இருக்கிறது. ஆனால் கிட்டத்தட்ட 20,000 தொழிலாளர்கள் வடக்கு கிழக்கிலே இந்த தெங்கு பனம்பொருளை நம்பி வாழுகிறார்கள். அவர்களுடைய அந்த உற்பத்தியை மடக்கி அதனை புறந்தள்ளி 64 சாராய பார்களுக்கு அனுமதி கொடுத்தது யார்? இந்த மதுவரி திணைக்களம் திரைசேரிதானே. இது எவ்வாறு வழங்கப்பட்டது? அதிலும் வெளிநாட்டு மதுசாரங்களை விற்பதற்காக 64 சாராய பார்கள் யாழ்ப்பாணத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் 600,000 மக்களுக்கு இது எவ்வளவு மோசமான காரியம். 1.5 லட்சம் இராணுவத்தினர் இருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்திலே. அந்த 1.5 லட்சம் இராணுவத்தினருக்காக 64 சாராய பார்கள் தேவையா, அல்லது 600,000 மக்களுக்கு 64 சாராய பார்கள் தேவையா? கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களை, இந்த நாட்டில் என்ன நடக்கிறது? வேலை இல்லாமல் படித்த இளைஞர்கள் போராடுகிறார்கள், பட்டதாரிகள் போராடுகிறார்கள், இளைஞர்கள் தெருவிலே நிற்கிறார்கள், துப்பாக்கி தூக்கியவர்கள் என்று சொல்லி புறந்தள்ளப்படுகிறார்கள், அங்கே இருக்கின்றவர்கள் வாழ முடியாமல் இருக்கிறார்கள். இவ்வளவு காலமும் கேள்விப்படாத கேரள கஞ்சா தாராளமாக வடபகுதியை நோக்கி வருகிறது, அது தென்பகுதியை நோக்கி செல்கிறது என்கிறார்கள். ஆனால் தன்னுடைய சுய உற்பத்தியை, அந்த சுதேசிகளுடைய உற்பத்தியை சரியான முறையில் போத்தல்லை அடைத்து கொடுக்க முடியாமல் இருப்பது மிக மிக மனவருத்தமானது. அவை கௌரவ நிதி ராஜாங்க அமைச்சர் அவர்களே, நீங்கள் உடனடியாக விரைந்து இந்த அதிகாரத்தை அரசாங்கத்திடம் கொடுங்கள். தயவு செய்து மத்திய அமைச்சுக்கு கீழே இருக்கின்ற இந்த போத்தல்லை அடைக்கிற கல்லுக்கான அனுமதி என்பது மதுவரி திணைக்களம் இவ்வளவு காலம் இழுத்தடிக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் வீணாக காலை 9 மணிக்கு இறக்கப்படும் கல், மதியம் 12 மணிக்கு பின்னர் அது புளித்து போகிறது, நொதித்து போகிறது, அதனை பாவிக்க முடியாத நிலை ஏற்படுகிறது. அவ்வாறான அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தொழிலாளர்களை காப்பாற்றுவதற்காக அந்த கல்லை நிலத்திலே ஊற்றுகிறார்கள். மிக மோசமான ஒரு காரியம். அந்த கல்லை இந்த 3 மணி நேரங்களுக்குள் தங்களுடைய தொழிற்சாலைகளிலே அவர்கள் போத்தல்லை அடைத்தால் அவர்கள் 1 மாதத்திற்குள் அந்த கல்லின் மூலமாக பல வருமானத்தை பெற முடியும். அவ்வாறு பல நேரங்களிலே இந்த தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது கிளிநொச்சியிலும் கூட நான் தெங்கு பனம்பொருள் சங்கத்தினுடைய பொதுமுகாமையாளர் துரைசிங்கம், அதனுடைய தலைவர் மதனரூபன் கூட என்னோடு பல தடவைகள் பேசியிருந்தார்கள். கொடிகாமம் பல்நோக்கு தெங்கு பனம்பொருள் சங்கத்தினுடைய தலைவர் துரைசிங்கம் அவர்களும் பல தடவைகள் இந்த விடயம் பற்றி பேசியிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டிலே இன்னும் அவர்களுக்கு விமோசனம் கிடைப்பதில்லை என்றால் நிதியமைச்சினூடாக அதிலும் திரைசேரி ஊடாக ஏன் இவ்வாறான இழுத்தடிப்பு நடைபெற வேண்டும்? இந்த தொழிலாளர்கள் ஏன் இவ்வாறு பாதிக்கப்பட வேண்டும்? இவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். இவர்களுடைய சுதேசிய தொழில், இது தமிழர்களுடைய ஒரு பாரம்பரிய பரம்பரை தொழில். அவர்கள் பதநீர் மட்டுமல்ல, பனை வெள்ளம், தென்னம்பிள்ளை, தென்னங்கல்லினூடாக போத்தில் அடைத்த கல், இவ்வாறான பல பொருட்களை உற்பத்தி செய்கிறார்கள். இதனூடாக அந்த மக்களுக்கு பல பொருட்கள் சென்றடைகின்றன. இந்த நிலையில்தான் நாங்கள் உங்களிடம் மிக வினயமாக கேட்பது, இந்த உற்பத்திகள் என்பது நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில், எங்களுடைய மக்கள் தங்களுடைய தொழிலை தாங்கள் தங்களுடைய இயலுமைக்கேற்ற வகையிலே கொண்டு செய்யக்கூடிய வகையிலே உடனடி அனுமதி வழங்கப்பட வேண்டும். பூநகரி தெங்கு பனம்பொருள் சங்கம் தங்களுடைய உற்பத்திகளிலே மேலதிகமான பதநீரை கொண்டு பனை வெள்ளம் உற்பத்தி செய்கிறார்கள். அவ்வாறு பனை வெள்ளம் உற்பத்தி செய்வதற்கு அவர்களுக்கு விறகு தேவை. அந்த விறகை எடுக்க போனால் வனவள திணைக்களம் காட்டுக்குள் இறங்காதே என்கிறது. எவ்வாறு கௌரவ ராஜாங்க அமைச்சர் அவர்களே, அவர்கள் தங்களுடைய உற்பத்தியிலே பனை வெள்ளத்தை செய்ய முடியும்? அவர்கள் அநியாயமாக கல்லை ஊற்றுகிறார்கள். இப்பொழுது கல்லுக்கு சீசன், பங்குனி மாதம் பிறந்த பொழுது மாசி மாதம் இறுதிப்பகுதி, பங்குனி மாதம் பனங்கள் சீவுகிற காலம், இந்த பனை வெள்ளம் தயாரிக்கிற காலம், பனையிலிருந்து பதநீர் கருப்பணி தயாரிக்கிற காலம், அந்த கருப்பணியை எடுத்துத்தான் பல பேர் பருகுகின்ற காலம். இந்த காலத்தை விட்டால் எவ்வாறு அவர்கள் பனங்களை போத்துள்ளே அடைக்க முடியும்? எவ்வாறு அவர்கள் பனை வெள்ளம் செய்ய முடியும்? அதிலும் அவர்களுக்கு விறகை தடுத்தால், இங்கேதான் ஒரு பெரிய புதினம் இருக்கிறது என்றால், ஒரு கையால் கொடுப்பது போல் சொல்லுவார்கள், இன்னொரு கையால் தடுக்கிறார்கள். இதுதான் இலங்கையில் நடக்கின்ற தமிழர்கள் மீதான அடக்குமுறை அல்லது வன்முறை. தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த அனுமதிகளை அந்தந்த மாவட்ட அரசாங்க அதிபர்கள் அந்த சூழலை வடிவாக ஆராய்ந்து மதுவரி திணைக்கள ஆணையாளர் மற்றும் பிரதேச செயலாளர் கிராம அலுவலர் அவர்களோடு சேர்ந்து இதனை நடைமுறைப்படுத்த வேண்டும். நாங்கள் வெறுமனே கிளிநொச்சியில் இருந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து 280 கிலோமீட்டர் 360 கிலோமீட்டர் தாண்டி வந்து ஒரு சாதாரண தொழிலாளி தன்னுடைய அனுமதியை பெறுவதென்பது எவ்வளவு கடினமானது. அல்லது இங்கே ஒரு தனி பிரிவை உருவாக்குங்கள். நாங்கள் அந்த அனுமதியை எடுத்து செல்லக்கூடிய வகையில் அவர்கள் தருகின்ற அனுமதியை கொண்டு வந்து எங்களுடைய அந்த பகுதி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய மக்களுக்காக கொண்டு சென்று கொடுக்கட்டும். அந்த வகையில் அந்த அனுமதி கிடைக்க வேண்டும். ஆகவே இதுக்கு ஒரு நல்ல முடிவு இத்தோடு வர வேண்டும். இங்கே தென்னிலங்கையிலே வாழுகின்ற கித்துள் வெள்ளம் தயாரிக்கின்ற கித்துள் கள்ளை எடுக்கின்றவர்களுக்கு ஒரு சட்டமும், வடபகுதியிலே இருக்கின்ற தென்னங்கள்லையும் பனங்கள்லையும் சீவுகின்றவர்களுக்கு இன்னொரு சட்டமும் இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது. அதிலும் வெளிநாட்டு மதுபானங்களை விற்று தமிழர்களை அளிக்கின்ற வகையிலே 64 சாராய பார்களை யாழ்ப்பாணத்திலே திறந்து வைத்துக்கொண்டு அவர்களுடைய சுதேசிய தொழிலை அளிக்கும் நடவடிக்கை என்பது ஒரு வகையான ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட் தான். இதுவும் ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு தான். ஆகவே தயவு செய்து இதனை கவனத்தில் எடுத்து இதற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று கௌரவ உறுப்பினர் சார்ஸ் நிர்மல்நாதன் அவர்களால் கொண்டு வரப்பட்டு கௌரவ உறுப்பினர் ஸ்ரீநேசன் அவர்களால் வழிமொழியப்பட்ட இந்த பிரேரணை மிக மிக முக்கியமானது. எங்களுடைய மக்களை பொறுத்தவரை மிக அத்தியாவசியமானது. இதனை கவனத்தில் எடுத்து கௌரவ ராஜாங்க அமைச்சர்களே, இன்றைக்கே ஒரு நல்ல முடிவை அறிவியுங்கள். அரசாங்க அதிபர்கள் முடிவு சொல்லக்கூடிய வகையில் அல்லது வடக்கு அந்தந்த மாகாண சபை முடிவெடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செய்தியை சொல்லுங்கள் என்று கூறி நிறைவு
செய்கிறேன். அரவிந்த குமார், 10 மினிட்ஸ்.
தேங்க்யூ சார். இன்று எனது சக உறுப்பினர் கௌரவ சார்ஸ் நிர்மலநாதன் அவர்களால் முன்வைக்கப்பட்ட ஒத்திவைப்பு வேலை பிரேரணையிலே எனது கருத்துக்களையும் கூற கிடைத்த சந்தர்ப்பத்தை நான் பெரிதாக மதிக்கின்றேன். இன்று அவரால் முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் அந்த பிரேரணையை ஆதரித்து பேசிய ஏனைய உறுப்பினர்களின் அனைத்து கருத்துக்களையும் நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றேன். பனங்கல், அதேபோல் திப்பிளிக்கல் போன்ற தென்னங்கல் போன்ற இந்த மதுபான உற்பத்தியிலே பிரதேசத்திற்கு பிரதேசம் வேற்றுமைகள் இருக்க முடியாது. பிரதேசத்திற்கு பிரதேசம் வெவ்வேறு சட்டத்திட்டங்கள் இருக்க முடியாது. இவை அனைத்தும் ஒரே வகையான சட்டத்திற்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது மாத்திரமல்ல, நாட்டிலே வாழும் அனைத்து இன மக்களுக்கும் சமமான உரிமையையும் அந்தஸ்தையும் வழங்க வேண்டும் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை. ஆகவே இந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணையில் கூறப்பட்ட அனைத்து விடயங்களையும் நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதற்கு ஆதரவை தெரிவிக்க நான் தயாராக இருக்கின்றேன். அதே நேரத்தில் இன்று இந்த நாட்டிலே மது பழக்கம் என்பது அதிகரித்து கொண்டே போவதை நாங்கள் விசனத்தோடு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. மதுபாவனை தொடர்பாக மக்கள் மத்தியிலே பல்வேறு கருத்துக்கள் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு சாரார் மது பாவனை முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். இன்னும் ஒரு சாரார் மது பாவனையிலே பாரிய விதிகளை கொண்டு வந்து அதிலே ஒரு தடையை ஏற்படுத்த வேண்டும் என்று இன்னும் ஒரு சாரார் சொல்லுகின்றார்கள். இன்னும் ஒரு சாராரோ தற்போது இருக்கும் அனைத்து விதிகளையும் நீக்கிவிட்டு மது பாவனையை மிக இலகுவாக தாராளமாக மேற்கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று இன்னும் ஒரு சாரார்கள் சொல்லுகின்றார்கள். எது எப்படி இருந்தாலும் இன்று இந்த மது பாவனை என்பது ஒவ்வொருவரின் வாழ்விலும் நுழைந்து வாழ்வை கெடுத்து கொண்டிருக்கும் ஒரு விடயமாக நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது, பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதில் விசேடமாக நான் பிரயோகப்படுத்தும் மலையகத்தை பொறுத்தளவிலே வளையத்திலே பட்டி தொட்டியிலெல்லாம் ஒவ்வொரு சந்து பொந்துகளிலும் மதுபான கடைகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு எல்லா இடத்திலும் மதுபான சாலைகள் அமைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக ஏற்படுத்தப்பட்டிருப்பதன் காரணமாக மக்கள் மத்தியிலே இயல்பாகவே ஒரு தூண்டுதலை நாங்கள் ஏற்படுத்துகின்றோம். ஆங்கிலத்திலே டெம்டேஷன் என்று சொல்வார்கள். இந்த தூண்டுதலை நாங்கள் ஏற்படுத்துவதனூடாக இன்று மாணவர்கள் கூட மதுபானத்துக்கு அடிமையாகும் ஒரு நிலைமை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு ஆரோக்கியமான சூழலை ஏற்படுத்தாது. ஒரு சமூகத்தை முற்றுமுழுவதுமாக அழிக்கும் ஒரு செயல்பாடாகவே நாங்கள் இதனை பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. மலையகத்தை பொறுத்தளவில் மலையகத்தில் உள்ள தொழிலாளர்கள் மிக கடினமான உழைப்பாளிகள். அவ்வாறு தங்களது கடின உழைப்பின் ஊடாக பெற்றுக்கொள்ளப்படும் அந்த ஊதியத்திலே மாதம் ஒன்றிற்கு சுமார் 50% அந்த ஊதியம் மதுபானத்திலே செலவிடப்படுகிறதாக புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன. அப்படியென்றால் சிறிது யோசித்து பாருங்கள், மதுபானத்திற்காக ஒரு குடும்பத்தின் வருமானத்திலே 50% செலவு செய்தால் அந்த குடும்பம் எவ்வாறு தலைத்தோங்க முடியும்? அந்த குடும்பம் எவ்வாறு தங்களது அன்றாட செலவினங்களை சந்திக்க முடியும்? எவ்வாறு பிள்ளைகளின் படிப்பிலே கவனத்தை செலுத்த முடியும்? தங்களது ஏனைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என்ற ஒரு நிலைமை இதன் ஊடாக ஏற்படுகின்றது. ஆகவே போதுமான நான் இல்லை என்று சொல்ல வரவில்லை. நான் மதுபானம் அருந்தாவிட்டாலும் கூட அதற்கு நான் எதிரானவன் அல்ல. ஆனால் கட்டுப்பாடு இருக்க வேண்டும், எதிலுமே ஒரு அளவு இருக்க வேண்டும். தமிழிலே சொல்லுவார்கள், ஒரு ஐதீகம் இருக்கின்றது, அமிர்தம் கூட அளவுக்கு மிஞ்சினால் நஞ்சு என்று. அதற்கு ஒப்பாக இன்று பட்டி தொட்டிகளில் எல்லாம் மதுபான சாலைகளை ஏற்படுத்தி மக்களை சுரண்டும் அந்த நிலைமை, மக்களின் ஆரோக்கியத்தை சீர்குலைக்கும் அந்த நிலைமையை நாங்கள் இல்லாதொழிக்க வேண்டும். அதே நேரத்தில் இப்பொழுது இந்த கள்ளச்சாராயம், கசிப்பு என்று சொல்லப்படும் இந்த கள்ளச்சாராயம் இன்று ஒரு பாணியாக அல்லது ஒரு கலாச்சாரமாக மாறிப்போயிருக்கின்றது. எல்லா இடத்திலும் கள்ளச்சாராயம். எந்த அளவிற்கு இங்கே நாங்கள் அனுமதியுடன் கூடிய அந்த மதுபானங்களை தயாரித்து நாங்கள் விற்பனை செய்கின்றோமோ, இறக்குமதி செய்து விற்பனை செய்கின்றோமோ, அதற்கு போட்டியிடும் வகையிலே இன்று கள்ளச்சாராய உற்பத்தியும் இன்று தலை தூக்கி இருக்கின்றது. இது ஒரு ஆரோக்கியமான சூழல் ஏற்படுத்தாது. அது மாத்திரமல்ல, இதிலும் கூட இன்று ஒரு புதிய பாணியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது சிங்களத்திலே குடா கண்டாயம் என்று சொல்வார்கள். அவ்வாறு இந்த சிறு குழுக்களாக இணைந்து அதை வியாபார நோக்கத்திற்கு இல்லாமல் சுய பாவனைக்காக இன்று கள்ளச்சாராயம் காய்ச்சும் ஒரு தன்மை இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது 4-5 பேர் சேர்ந்து சிறு குழுக்களாக இணைந்து கொண்டு வியாபார நோக்கம் இல்லாமல் தங்களது தேவைக்காக சாராயம், கள்ளச்சாராயம் காய்ச்சும் ஒரு தன்மை இப்பொழுது நிலைமை இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. இதை நாங்கள் ஆமோதிக்க முடியாது. இது ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்த முடியாது. இவ்வாறான கலாச்சாரங்கள் குடும்பத்திற்கு குடும்பம், வீட்டுக்கு வீடு என்று வியாபித்தால் அது பெருகினால் உண்மையிலேயே நாடே குட்டிச்சவராக மாறிப்போம் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆகவே சம்பந்தப்பட்டவர்கள் நாங்கள் மக்களின் பிரதிநிதிகளாக இருக்கின்றோம். அரசாங்கமாக இருக்கலாம், மதுவரி திணைக்களமாக இருக்கலாம், காவல்துறையினராக இருக்கலாம், இவ்வாறான இந்த கள்ளச்சாராயம் உற்பத்தியை தடை செய்வதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றது. கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுகின்றார்கள். ஆனால் அவை வெறுமனே தற்காலிகமான செயற்பாடாகவே இருக்கின்றதை ஒழிய அவற்றை முற்றாக தடை செய்வதற்கான அந்த நிலைமை ஏற்படுத்தப்படவில்லை. ஆகவே சம்பந்தப்பட்டவர்கள் நினைத்தால், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நினைத்தால், சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் நினைத்தால், இவ்வாறு கள்ளச்சாராயம் காய்ச்சும் அந்த நபர்களை அல்லது கள்ளச்சாராயம் காய்ச்சும் அந்த நிலையங்களை 24 மணித்தியாலங்களுக்குள் அவற்றை முற்றாக மூடப்பட்டு அழிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கின்றது. அதனை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யாவிட்டால் நாங்கள் இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கிய நாடாக மாற்றுவோம் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆகவே இதனை சம்பந்தப்பட்ட அனைவரும் ஒரு நாட்டு பற்றோடு பார்க்க வேண்டும், நாட்டு பற்றோடு செயல்படுத்த வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே அதே நேரத்தில் வடகிழக்கிலே அவர்களின் அந்த பணங்கள் தயாரிப்பு அவர்களின் அந்த பாரம்பரிய தொழிலாக இருக்கின்றது. அவர்களின் அன்றாட தொழிலாகவே இருக்கின்றன. பரம்பரையாக செய்து வந்த ஒரு தொழிலாக இருக்கின்றது. அவர்கள் வருமானத்திற்கு அதனை முழுமையாக நம்பியிருக்கும் ஒரு தொழிலாக அது இருக்கின்றது. ஆகவே நாட்டிலே ஏனைய புறங்களிலே இவ்வாறான தொழில்கள் இல்லாவிட்டால் அங்கும் தொழில் இருக்கக்கூடாது, அங்கும் கூட இந்த பணங்கள் உற்பத்தி மேற்கொள்ளப்படக்கூடாது என்ற ஒரு நிலைமையை நாங்கள் ஆதரிக்க முடியும். ஆனால் நாட்டின் ஏனைய பிரதேசங்களிலே அவற்றிற்கான அனுமதியை வழங்கி ஏனைய பிரதேசங்களிலே அவற்றை உற்பத்தி செய்வதற்கான அந்த வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து அங்கே வடக்கிலே இவ்வாறு அதற்கு பல்வேறு தடைகளை ஏற்படுத்துவது எந்த வகையிலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இதில் சம்பந்தப்பட்ட அனைவரும் இது ஒரு இனத்தின் பிரச்சனை என்ற வகையிலே, இது வெறுமனே மதுபானத்தோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்று பார்க்காமல் ஒரு இனத்தின் பிரச்சனை என்ற வகையிலே இதனை நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு இனத்திற்கான அவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த உச்சக்கட்ட இதன் ஊடான அந்த சலுகைகளை அவர்களுக்கான அந்த போதிய வாய்ப்பினை ஏற்படுத்த கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சந்தர்ப்பம் அளித்த அவை தலைவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
Thank you very much, Honorable Aravind Kumar. Then Garumudal Raj Amathya. Iran Vikramaratnam etthu obuthumata vinadi 25ක කාලයක් ලැබෙනවා.
හරි, සුති. මම අද මේ නිර්මලාදන් മന്ത്രിතුමාගේ කල්තැබීමේ යෝජනාවට පිළිතුරු දෙන්න ඕනේ. මං හිතන්නේ පළමුවෙන්ම මම කියන්න ඕනේ අද අපේ මේ කල්තැබීමේ යෝජනාවට ප්‍රථමයෙන් අපි කතා කළේ අද යම් කිසි වෙනස් වීම පිළිබඳවයි සුරා බදු ආඥා පනතේ. Today we were talking about earlier before this vote on the adjournment motion about some of the changes, amendments that we brought about, right, on this industry. Now I need to, I think there is a misunderstanding, and particularly the previous speaker was also alluded to it, that there is a misunderstanding on what the government actually is doing and what the intention of bringing the changes were. So I want to make that absolutely clear, because I think that we shouldn't go away with the wrong intentions. The government's primary objective is actually to reduce the consumption of alcohol. And when you look at that, on one hand, you have an intention to reduce the consumption of alcohol. On the other hand, you have the intention to protect local industries. Like in most things, right, sometimes there is a conflict between manufacturing and the consumer. The manufacturer has certain objectives, and making profits is an objective. The consumer wants it at the cheapest price for the highest quality. So that kind of conflict is there. But we are very clear that we want to reduce the consumption of alcohol. So taxation is used as only one method. But I must make it very clear that today's discussion had nothing to do with taxation per se. It is to do with regulation. So the intention was, right, to find out how do you actually regulate this. We know that pure alcohol consumption in the country in the year going back to 2002-2003 period was about 2.2 liters per individual. That has climbed to about 4.5 liters per individual in Sri Lanka by 2017. So there has been a rise in the consumption of pure alcohol. Now these are what I call the recorded part of alcohol consumption. Along with that, unrecorded or illicit alcohol has also rapidly increased during this period. So the intention to regulate comes when you see a development like this, that you want to regulate it. So the intention is only to regulate it so that you know that people who are actually tapping any tree, right, which they can subsequently convert into some form of alcohol, soft liquor or hard liquor, it's to be able to actually monitor it. That is the intention of this. So when Kitul is exempted, Kitul is exempted only because Kitlul is not in that sense distilled or sold in a tavern or bottled in that sense. That is the reason. I must make it very clear that there is no intention of actually looking at the regions of the country when that distinction was actually made. Now, from Palmyra also, you have certain products that come out of Palmyra, which are also consumed at the table in a house where the family consumes. But actually, if you look at the percentage of that consumption, it is relatively small compared to the percentage that goes from Palmyra basically into the liquor industry or the toddy industry. So, and I also want to make it clear, and I made this clear earlier in the debate, but I would say it again because there has been some misunderstanding from the various discussions that just happened prior to me getting up to make a reply, is that we are very conscious of the fact that the northern part of the country, particularly the districts of Vavuniya, Mulathev, Jaffna, Mena and Kilinochchi, are emerging from a conflict situation. The rest of the country is also emerging from a conflict, but these districts in particular were severely affected. So we are very conscious of the fact that industry must be protected, and then industry must be built so that eventually those industries also could compete without protection. And that is why recently when the Inland Revenue Bill was introduced in Parliament, that we made sure in this Inland Revenue Bill, and the Inland Revenue Bill is a law-based system, it's the discretion has been removed so that the rules are clear and nobody can come and sit outside the room of a finance minister or a deputy finance minister looking for concessions. And that was the intention of the new Inland Revenue Bill. But when that bill was made, right, we took away discretionary concessions and particularly tax exemptions. But we introduced something called a capital allowance as an incentive to invest. So when somebody invests, they normally are allowed, right, to put their money and then make profits out of it. But the capital allowance provides for is that if you have, let's say, invested up to $100 million, some figure like that, then you can basically set off all your profits up to the investment, about $100 million, you can set it off, right, over a period of time. If the investment is bigger, you are given a longer period of time. Now, that was what was set in the Inland Revenue Bill. Now, when it came to the northern area of the country, we really doubled that. And we made it, instead of 100%, we have made it 200%. 200% if an investment goes to the north. And the reason is the north is emerging from a conflict situation, and therefore there are barriers for investors to come. And till those barriers gradually disappear, we are giving them this capital allowance. And another way you can look at it is it's a tax allowance, right? So that more investment will go into the northern part of the country. Now, even in this industry, which I am not very familiar with, right, personally, but I must say this, right? Even in this industry, right, you have taverns. And for example, in the other parts of the country, when the licenses are given for taverns, we have a system in which there's a tender system and it goes on the tender auction. I'm told by the officials here that some of the tenders go at 50 and 60 lakhs or 5 or 6 million per single license. But for the north, we don't have that system. There is no tender system. And because particularly we are conscious of the fact that the cooperative societies are involved in the manufacturing processes and involved in the industry there. When it comes to distilleries also, we have basically, there is a distinction. The licensing fees are rupees 1 million usually, but in that area, we have reduced it to 250,000 rupees, right, because of the cooperative system in those areas. I noted the thing that somebody had actually applied for a license and paid that full amount of money, and that license hadn't been issued. And we will take note, if you pass on the specifics of that, we will take note and I will follow it up and make sure, find out what happened, and we will make sure that it is expedited, or if there is actually a problem, we will also convey that problem to you. Yes.
The motions, the adjournment motions, aim is
yes.
to get the permission to
I'm coming to it, yes.
tappers to give the, to sell the
yes, I understood that. Yeah.
Before 11 o'clock, that is mean 9 o'clock. Since yeah. 9 o'clock, they have to get the permission to, to sell it to that cooperative society.
Yes, I fully understand, and I'm coming to that. Yeah.
Request
yeah.
to permit them to sell that since 9 o'clock.
Yes, I'm
that's
coming.
Only the,
yeah, I'm coming to that, and I'm going to be closing with that. But the reason I am repeating myself in the adjournment debate is while our senior member was here on the front row, some of the other members were not there when I made these points, and I could see that there was a misunderstanding when the debate was going, that there appeared to be a wrongful idea that the government had acted, maybe with the wrong intention, and I was just trying to correct that. That was the only reason. And I was also saying at that time, when raw materials are being used, right, if it's coconut, molasses, or maize and fruit. For coconut, we have a 10 rupees per 5 rupees per litre tax as raw material. For molasses, fruit and maize, we have a 10 rupees per kilo tax. But for palmyra, we have no tax, right? And we have done that intentionally as well. So when it comes to tavern, and when you have the toddy at the end of the day, and that toddy basically has to be basically got rid of, but we allow in the northern part of the country for that residue at the end of the day, it could be sent to a distillery or to a bottling plant too. Then there was another request, and I have already considered that, for toddy bottling licenses for palmyra only, we will reduce it. We have said it's 1 million for everything else. We will have another gazette shortly. Before the new tax year, right, and reducing that as well. Though for the rest of the country, it will be 1 million, but we will bring that down as well, taking into account the industry in the north. So we see that the industry in the north needs to be protected. At the same time, from the discussions, we have heard also that we want to see the drop in the consumption of alcohol. Right. So I would like to say this as well. There was a concern that maybe some liquors or illicit liquors are going from the south to the north in one of the speeches. Artificial toddies are going. I will just make this comment only, Honorable Member. And the comment I would make is that we must allow the free movement of people and the free movement of goods all over this country. We must allow the free movement of people and the free movement of goods all over the country. But if there is something illegal happening, right, is happening, and if there's an illegal transportation of something, I certainly take the point, and if we have information on that, we will certainly clamp down on it, because we must make sure that the law is being upheld. And if that information can be provided, we will certainly look into it. So, on the licensing,
speech and intervention, in the north, because of the palmyra industry, there are sufficient toddy there for drinking.
Yeah.
Before fermented, this is what they are asking, to hand over the tap toddy to the cooperative societies before 11 o'clock.
Yes.
They tap by at the 9 o'clock,
yes.
until the 3 hours time, the 11 o'clock,
yes.
that will be fermented.
Yes. So
that is it. Avoiding that only, they ask to shell that before the 9 o'clock.
Yes. So as you know, that the schedule that was basically put forward by the minister on January 18, 2018, right, has basically 17 categories, right, of different kinds of places at which alcohol of different kinds are consumed, and they have different times. I agree with the members who just said that, particularly for some of the liquors, and some of those look like foreign liquors, longer periods of time are allowed, from 8 to 8 and 9 to 9. And for the local liquors, there are shorter periods of time. This has been there from decades and decades ago, and still it is there. Now, I heard the concerns, and the concerns were practical concerns, because there is a three-hour gap between the morning session and the afternoon session. And the suggestion is, can we take that gap away and have one continuous session so that the those who are actually manufacturing it won't have a loss due to those things being actually going bad?
Gaurava Amachar avargale, please put on the... கௌரவ அமைச்சர் அவர்களே, இப்போ நாங்கள் இவ்வளவு நேரமும் உங்களோடு கேட்கிற விடயம், மிக முக்கியமாக அந்த தவறணைகள் காலை 9 மணிக்கு அதனை வழங்குவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று ஒன்று. இரண்டாவது விஷயம், இந்த பனங்களுக்கான சீசன் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தான் அவர்கள் பனை வெள்ளமோ அல்லது பனை பதநீரையோ உருவாக்குகிற ஒரு காலம். இந்த நேரத்தில் பார்த்து வனவளத் திணைக்களம் விறகு எடுக்க முடியாதென்ற சட்டத்தை வைத்திருக்கிறது. அது ஒரு புறத்திலே அவர் தொழிலாளர்களை பாதிக்கிறது. அதனாலும் அவர்கள் கல்லை வெளியிலே ஊற்றுகிறார்கள். இதனை விட போத்தலிலே கல்லடைப்பதற்காக இந்த கொடிகாமம் தெங்கு பனம்பொருள் சங்கமோ அல்லது பச்சிலைப்பள்ளி தெங்கு பனம்பொருள் சங்கம் மற்றும் யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்டங்களில் உள்ள சங்கங்கள் அனுமதிக்காக உங்களுடைய அமைச்சுக்கு தந்திருக்கிறார்கள். ஆனால் அதை வருஷக்கணக்கிலே இழுத்தடிக்கிறார்களே, அதற்கொரு தீர்வு விரைவாக காணக்கூடிய, நீங்கள் அதனை ஒரு கெட்டித்தனமாக செய்யக்கூடியவர்கள், நீங்கள் அதை உணர்ந்து கொண்டு வருகின்ற வகையில் அதற்கொரு தீர்வை விரைவாக ஏற்படுத்தி தாருங்கள் என்பதுதான் இன்றைய இந்த பிரேரணையினுடைய மிக முக்கியமான கருப்பொருள்.
ஸோ ஆனரபிள் மெம்பர், ஆஸ் ஐ சேட் ஐ ஹம் நாட் எனி ஸ்பெஷலிஸ்ட் இன் திஸ் ஃபார் ஷுவர், பட் ஐ கேன் ஐ அண்டர்ஸ்டுட் த ப்ராப்ளம் அண்ட் வாட் வி வில் டூ இஸ் தட் அன்ஃபார்ச்சுனேட்லி த மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் இஸ் நாட் ஹியர் டுடே and that's why I can't give you a definitive answer, but we will certainly, I will refer it to him immediately, and we see your practical issue and we will consider it, and the Honorable Finance Minister himself, I think, will convey that to you, whether this time limit could be actually expanded to overcome the problem. So thank you again.
Very much, Honorable Eran Vikramaratne. ඒ වගේම අද සභාවේ සාකච්ඡා කරන කරුණු අවධානයට යොමු කරනවා පාර්ලිමේන්තුව හෙට පෙරවරු 10:30 දක්වා කල්තැබ